எனக்கு அன்பான இளம் சகோதரிகளே, என்ன ஒரு மகிமையாக நீங்கள் காட்சியளிக்கிறீர்கள். இந்த மகத்துவான மாநாட்டு மையத்திற்கு அப்பால் உலகத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் குடியிருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உரையாற்ற வாய்ப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது பரலோகத்தின் உதவிக்காக நான் ஜெபிக்கிறேன். சரியான நேரத்தில் உங்கள் பொது இளம் பெண்கள் தலைவர்களிடமிருந்து உணர்த்துதலான செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள். உங்களுக்கு வழிகாட்டவும் போதிக்கும் அழைக்கப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள். ஒரு மகிமையான நேரத்தில் இந்த பூமிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகள் ஏறக்கூடிய அளவு விட முடியாது. ஏறக்குறைய நீங்கள் அனைவரும் அன்பான குடும்பங்களுடன் போதுமான உணவுடனும் உடையுடனும் வசதியான வீடுகளில் வசிக்கிறீர்கள். அதற்கும் மேலாக உங்கள் அனைவர் அற்புதமான தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்துகிறீர்கள். செல்போன்கள், செய்தி உரைகள், உடனடி செய்திகள், மின்னஞ்சல், தனிப்பட்ட தளங்கள், பேஸ்புக் போன்ற வழிகள் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள். ஐபாட், MP3 போன்ற கருவிகள் மூலமாக இசையை நீங்கள் ரசிக்கிறீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் தொழில் நுட்பங்களில் ஒரு சிலவற்றையே இந்த பட்டியல் பிரதிபலிக்கிறது. தரையில் வைக்கும் அளவுக்கு மிகப்பெரியதாக இந்த வானொலி பெட்டிகளுக்கும் தொலைபேசி பெட்டிகள் இல்லாதது, குறிப்பாக கம்ப்யூட்டர்களுக்கும் செல்போன்களுக்கும் இல்லாது வளர்ந்த என்னை போன்ற சிலருக்கு இவைகள் அனைத்தும் அச்சமூட்டுவதாக இருக்கிறது. உண்மையில் நான் உங்களிருக்கும் வயதில் இருந்தபோது தொலைபேசி இணைப்புகள் பரிந்து கொள்ளப்பட்டுள்ளன. நீங்கள் குடும்பத்தில் தொலைபேசி அழைப்பு ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் தொலைபேசியை எடுத்து வேறு யாருடைய குடும்பமாவது இந்த இணைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் பல குடும்பங்கள் ஒரே இணைப்பை பயந்து கொண்டிருக்கிறார்கள். எனது தலைமுறைக்கும் உங்களின் தலைக்கும் உள்ள வித்தியாசங்களை இரவு முழுவதும் நான் பேச முடியும். ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிற இந்த ஒரு விசேஷமான காலமாயிருந்தாலும் இந்த நேரத்திற்கு ஒப்பான சவால்களையும் கூட நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். உதாரணமாக, உங்கள் எதிர்காலத்தை கைவப்படுத்தும் நம்பிக்கையில் உங்களை சோதிக்கவும் தந்திரமான வளங்களுக்கு உங்களை சிந்த வைக்கும் நான் குறிப்பிட்ட தொழில்நுட்ப கருவிகள் எதிர்க்கு வாய்ப்புகளை கொண்டுகின்றன. இன்றைய உலகத்தில் நீங்கள் எதிர்கொள்கிற அனைத்தையும் நான் சிந்திக்கும் போது ஒரு வார்த்தை என் மனதுக்கு வருகிறது. நம் அனைவருக்கும் தேவையான ஒரு தனிமையை அது விவரிக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் இந்த நேரத்தில், இந்த உலகத்தில் குறிப்பாக உங்களுக்கு ஒன்று அவசியப்படுகிறது, அந்த தன்மை தைரியம். உங்கள் வாழ்க்கையின் மூன்று பகுதிகளில் உங்களுக்கு அவசியமான தைரியத்தை பற்றி இன்று நான் உங்களுடன் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, மற்றவர்களை நியாயத்தீர்ப்பதிலிருந்து விலகியிருக்க தைரியம். இரண்டாவதாக, கற்புள்ளவர்களாகவும் நற்குணமாயிருக்கவும் தைரியம். மற்றதும் மூன்றாவதாக, சத்தியத்திற்கும் நீதிக்கும் உறுதியாக நிற்க தைரியம். மற்றவர்களை நியாய தீர்ப்பதிலிருந்து விலகியிருக்க தைரியத்தை பற்றி முதலில் நான் பேசுகிறேன். உண்மையிலேயே இதற்கு தைரியம் வேண்டுமா என நீங்கள் கேட்கலாம். நியாய தீர்ப்பதிலிருந்து அல்லது நிச்சயத்திய நியாய தீர்ப்பதற்கு சம்பந்தமான புறம் பேசுதல் அல்லது விமர்சனத்திலிருந்து விலகியிருதலுக்கு அநேக சமயங்களில் தைரியத்தின் ஒரு செயல் அவசியப்படுகிறதென நான் நம்புவாக நான் பதிலளிக்கிறேன். துற அதிர்ஷ்டமாக மற்றவர்களை விமர்சிக்கவும் இழிவுபடுத்தவும் அது அவசியம் என சிலர் நினைக்கிறார்கள். வருங்காலத்தில் அத்தகைய மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதைப் போல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்பது சந்தேகமில்லை. என் இளம் நண்பர்களே, அத்தகைய சூழ்நிலை நான் அப்படி நடத்து கொள்ள வேண்டும் என நான் வியப்புற தேவையில்லை. உங்கள் தோழிகள் உங்களை சுரி இருக்கும் போது எத்தகைய விமர்சனங்களிலும் நியாய தீர்ப்புகளுக்கும் பங்கேற்க அழுத்தத்தை உணரும் போது அதில் சேருவதிலிருந்து விலகியிருக்க உண்மையில் தைரியம் வேண்டும்.
I would venture to say that there are
young women. இரக்கமற்ற விமர்சனங்களாலும் கண்டனங்களாலும் உங்களை சுற்றியுள்ள இளம் பெண்கள் அடிக்கடி தயாரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்ல நான் துணிவு கொள்கிறேன். வித்தியாசமாக நியாயம் திருக்கப்படுகிறவர்களை நான் அல்லது மற்றவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் நினைக்கிற அவர்கள் அப்படியில்லாத போது அவர்களை தவிர்க்க அல்லது இரக்கமற்றிருக்க உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக இந்த நேரத்தில் அது ஒரு மாதிரியாக தோன்றுகிறது. இறைச்சகர் சொன்னார், நீங்கள் ஒருவருக்குள் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்கிறார்கள். இந்தியாவிலுள்ள ஏழைகளுக்கு மத்தியில் சேவை செய்து தனது வாழ்நிலவின் பெரும் பகுதியை கழித்த தாய் துரேசா இந்த உண்மையை இப்படி பேசினார். மக்களை நீங்கள் நியாயத்திருந்தால் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. அவர் விடலை பருவத்தில் இருந்த போது அன ஆண்டுகளுக்கு முன் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை எனது நண்பர் என்னிடம் கூறினார். அவரது தொகையில் சாண்ட்ரா என்ற பெயருடைய ஒரு இளம்பெண் இருந்தாள். பிறப்பிலேயே அவள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அது உணவளர்ச்சி குறைவு சிறந்தளவு ஏற்படுத்தியது. ஊனமுற்றவளாக அவள் நடந்தாள். அவளது ஆடை ஒருபோதும் அவளுக்கு சரியாக புரிந்ததில்லை. சில சமயங்களில் சம்பந்தமில்லாமல் அவள் பேசினாள். பரஸ்பர நிகழ்ச்சிகளில் சாண்ட்ரா கலந்து கொண்டாலும் மற்ற பெண்கள் அவளோடு சேராததால் அப்போது ஆசிரியரே அவளுடன் நேரத்தை செலவழித்து அவள் வரவேற்கப்படுவதாகவும் மதிக்கப்படுவதாகவும் உணர வைத்தார். பின்னர் ஒன்று நடந்தது. அதே வயதுள்ள ஒரு புதிய சிறுமி தொகுதிக்கு வந்தாள். ஒரு இனிய சுய நம்பிக்கையுள்ள எல்லோரும் தெரிந்த எல்லாருடனும் பழகுற நன்சி இருந்தாள். எல்லா சிறுமிகளுக்கும் அவளுக்கு நண்பர்களாக இருக்க விரும்பினார்கள். ஆனால் நன்சி நட்பை கட்டுப்படுத்தவில்லை. உண்மையில் சாண்ட்ராவுடன் நட்பு வைத்துக் கொள்ள நன்சி தனிக்கே கவனம் செலுத்தி அவள் எல்லாவற்றிற்கும் சேர்ந்து கொள்ளப்படுவதை உறுதி செய்தாள். உண்மையிலாவே சாண்ட்ராவை நன்சிக்கு பிடித்திருந்ததாக தோன்றியது. மற்ற சிறுமிகள் அதை கவனித்து அவர்கள் ஏன் நன்சியுடன் இப்போது நட்புடனில்லை என வியப்புகிற ஆரம்பித்தார்கள். அது இப்போது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மட்டும் தோன்றவில்லை, வெறுப்பதாகவும் தோன்றியது. இறுதியாக அவளது எடுத்துக்காட்டால் அவர்களுக்கு நன்சி என்ன கற்றுக் கொடுத்தாள் என்பதை உணர ஆரம்பித்தார்கள். நமது பாரலோகத்துக்கு பிதாவுக்கு சாண்ட்ரா ஒரு விலைமதிப்புள்ள குமாரதி என்றாலும் அவளும் பங்கேற்க முடியும் என்றும் அன்புடனும் நேசத்துடனும் ஊக்கமளித்த காணிக்கப்படமும் அவள் தகுதி பெற்றவள். ஒரு ஆண்டிற்கு பின்னர் நான்சியும் அவளது குடும்பமும் வேறு இடத்திற்கு குடியேற்ற போது சாண்ட்ரா இளம் பெண்கள் பிரிவில் நிரந்தரமாக ஒரு அங்கமானாள். அப்போதிலிருந்து எது அவர்களை வேறுபடுத்தினாலும் கூட யாரும் விட்டுப்படுவதில்லை என்பதை அவளும் மற்ற சிறுமிகளும் நிச்சயப்படுத்தினார்கள் என என் நண்பர் சொன்னார். உண்மையான அன்பு மனித வாழ்வை மாற முடியும், மனித தன்மையும் மாற முடியும். எனது மதிமிக்க இளம் சகோதரிகளே, உங்களை சுற்றி இருப்பவர்களை நியாயத்திருப்பதிலிருந்து விமர்சிப்பதிலிருந்து விலகியிருக்க உங்களுக்கு தைரியம் இருக்க, அப்படியே ஒவ்வொருவரும் சேர்ந்து கொள்ளப்படும் அன்பையும் மதிப்பையும் உணரும் நிச்சயப்படுத்த தெரிய நான் வேண்டுகிறேன். கற்புடையாகவும் நற்குணமாயிருக்க உங்களுக்கு அவசியமான தைரியத்திற்கு அடுத்து நான் வருகிறேன். ஒழுக்க மதிப்புகள் அதிக அளவில் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கப்பட்டு வெளிப்படையாக பாவம் காட்சிக்கு வைக்கப்பட்டு நெருக்கமும் இடக்குமமான பாதையிலிருந்து விலகி உங்களை சுற்றி சுதந்திரங்கள் இருக்கிற ஒரு உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். நீங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் தூரமாய் போய்விட்டீர்கள் அல்லது ஒழுக்க நடத்தை என்று ஒன்றிருப்பதாக இன்னமும் நீங்கள் நம்பினால் ஏதோ உங்களிடம் என அநேக குரல்கள் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கும். தற்காலத்தில் ஏற்றுக்கொண்ட சிந்தனைகளுக்கு மத்தியில் கற்பனையாகவும் நற்குணமாகவும் நீங்கள் நிலைத்திருக்க அதிக தைரியம் அவசியப்படுகிறது. இன்றைய உலகத்தின் பார்வையில் இளம் ஆண்களும் இளம் பெண்களும் திருமணத்திற்கு முன்பு ஒழுக்கத்தில் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருப்பார்கள் என்று சிறிய எதிர்பார்ப்பே இருக்கிறது. ஒழுக்கேடான நடத்தை இன்று ஏற்றுக்கொள்வதாகுமா நிச்சயமாக இல்லை. நமது பரலோக பிதாவின் கற்பனைகளை பேர செய்ய முடியாது. அநேக ஆண்டுகளுக்காக ஏபிசி நைட்லைன் தொகுப்பிலான செய்தி விமர்சகர் டெட் காப்பலிடமிருந்து வந்த இந்த சக்தி வாய்ந்த மேற்கோள், சங்கேத வார்த்தைகள் நம்மை காப்பாற்றும் என நாம் நம்மையே நிச்சயப்படுத்தியிருக்கிறோம். போதை மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் சுத்தமான ஊசியை பயன்படுத்துங்கள். அல்லது யாருடன் எப்போதும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் கவனமாக இருங்கள். இல்லை, பதில் இல்லை என்பதாகும். அல்லது சிறைக்கு போவீர்கள் என்பதாலோ, அல்லது எய்ட்ஸ் வந்து மறுப்பீர்களோ அல்ல, அது தவறு என்பதால். சீனாய் மலையிலிருந்து மோசே கொண்டு வந்துள்ள 10 ஆலோசனைகள் அல்ல, அவர்கள் கற்பனைகள். எனது இனிய இளம் சகோதரிகளே, நித்தியத்தின் கண்ணோடத்தில் நிலைந்திருங்கள். நித்தியத்தின் ஆசீர்வாதங்களை உங்களிடமிருந்து எடுத்து போடுகிற எதற்கும் கவனமாய் இருங்கள். இந்த சுதந்திரமான காலங்களில் சரியான கண்ணோடத்தில் நிலைத்திருந்தால் அநேக இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்களின் கோத்திர பிதாவின் ஆசீர்வாதம் ஒரு மதிப்புள்ள ஆதாரம். அதை அடிக்கடி படியுங்கள், காரணமாக அதை படியுங்கள். அதன் எச்சரிகளால் வழி நடத்தப்படுங்கள். அதன் வாக்கு லிப்புகளுக்கு தகுதியாக வாழுங்கள். இன்னமும் உங்கள் கோத்திரப்பிதாவின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாவிட்டால் அதை பெறும் நேரத்தை திட்டமிட்டு பின்னர் அதில் மேன்மை அடையுங்கள். அவளது பயணத்தில் யாராவது தடுக்கி இருந்தால் திரும்பி வர ஒரு வழி இருக்கிறது. மனம் திரும்புதல் என அந்த வழிமுறை அழைக்கப்படுகிறது. அந்த மதிப்பான வரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க நமது இரட்சகர் மறித்தார். பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் வாக்களிப்பு உண்மை. உங்கள் பாவங்கள் உழைந்த மலை போல வன்மையாகும். இனி நான் நினையாதிருப்பேன். அநேக ஆண்டுகளுக்கு முன் மற்றொரு பிரதான தலைமை இந்த அறிக்கையை கொடுத்தார்கள். உங்களின் பிரதான தலைமை இன்று மீண்டும் அதே விண்ணப்பத்தை வைக்கிறீர்கள் என நான் அறிவிக்கிறேன். இளம் வயதினருக்கு நீங்கள் சுத்தமாக வாழ உங்களை நாங்கள் வேண்டுகிறோம். ஏனெனில் அசுத்தமான வாழ்க்கை வேதனையாகும், துக்கத்திற்கும் வழிவகுத்து சரீர பிரகாரமாக ஐயோ ஆவிக்குரியத்தில் அந்த பாதை அழிவுக்குரியது. சுத்தமாயிருக்க இளைய வயதினருக்கு என்ன மகிமையும் தூதர்கள் அருகில் இருப்பதும். இங்கே இந்த இளைய வயதினருக்கு சொல்ல முடியாத ஆனந்தமும் இப்போதிலிருந்து நித்திய சந்தோஷமாயிருக்கும். பாலியல் தூய்மை இளைய வயதினரின் விலை மதிக்க முடியாத சொத்து. அதுவே எல்லா நீதிக்கும் அஸ்திபாரம். கற்புடைமையாகவும் நற்குணமாயிருக்கும் உங்களுக்கு தைரியமாயிருப்பதாக. சத்தியத்திற்கும் நீதிக்கும் இறுதியாக நிற்க உங்களுக்கு தைரியமாயிருக்க வேண்டுவதே இன்றிரவின் எனது கடைசி வேண்டுகோள். கர்த்தர் நமக்கு கொடுத்த மதிப்பிலிருந்து, கொள்கையிலிருந்தும் இன்றைய சமுதாயத்தின் போக்கு விளக்கி இருப்பதால் உங்களுக்கு நம்பிக்கை பாதுகாக்க ஏறக்குறைய நிச்சயமாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். உங்களின் காட்சி உறுதியாக உங்கள் விசுவாசத்தை சந்தேகப்படுபவர்களின் கேள்விக்கு நீங்கள் எதிர் நிற்பது கடினமாக இருக்கும். இரட்சகரின் நமது பரலோக பிதாவின் சுவிசேஷத்தின் உங்கள் சாட்சி உறுதியாக ஊன்றப்படுத்தும் போது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்கிறவர்களை அனைத்தையும் அது ஊக்குவிக்கும். கேள்விக்கும் சந்தேகத்திற்கும் காரணமாக இருக்கும் சபையை பற்றிய ஏராளமான விமர்சனங்களையும் வசைகளையும் செய்ய உங்களை அனுமதி ப்பதை விட எதையும் உங்களுக்கு எதிரி விருப்ப மாட்டான். உங்கள் சாட்சி தொடர்ந்து போஷிக்கப்படும் போது அது உங்களை பாதுகாக்க வைக்கும். ஜீவ வெளிச்சத்தின் லேகின் தரிசனத்தை என்னோடு நினைவு கூறுங்கள். அநேக இருப்பு கொள்களை பற்றி படித்துக் கொண்டு தங்கள் பாதையை இருளின் மூடு பணி வழியை முன்னேற்றி இறுதியாக ஜீவ வெளிச்சத்தை அடைந்து வெளிச்சத்தின் கனியை புசித்ததை அவன் கண்டான். பிறகு அவர்கள் வெட்கப்பட்டவர்கள் போலாகி அவர்கள் தம் கண்களை ஏற்றெடுத்தார்கள். அவர்கள் அவமானமாக உணர்ந்ததற்காக காரணத்திற்காக லேகி வியப்புற்றான். அவன் சுற்றி பார்த்தபோது அவன் ஒரு பெரிய விசாலமான கட்டிடத்தை நீருள்ள நதிக்கு மறுபக்கத்தில் கண்டான். மேலும் அது ஜனத்தால் முதியோரும் இளைஞரும் ஆண்களும் பெண்களுமாய் நிறைக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்களின் ஆடைகளின் முறையோ மிகவும் அருமையாய் இருந்தது. மேலும் கனியை பிசிக்கிறவர்களுக்கு நேரான தன் விரல்களை நீட்டி பரிகாசம் செய்யும் கோலத்தில் அவர்கள் இருந்தனர். தேவனின் வார்த்தையை கேலி செய்கிற இந்த தழுவுகளை வசவி செய்கிற இறைச்சிகரை நேசிக்கிற கற்பனைகளின் படி வாழ்கிறவர்களை லேகின் தரிசனத்தில் உள்ள பெரிய விசாலமான கட்டிடம் பிரதிபலிக்கிறது. கேலி செய்யப்படும் போதும் கேட்கப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கிறது?
And they fell away into forbidden path and were lost.
எனது அன்பான இளம் சகோதரிகளே, தைரியத்தின் உங்கள் உப்பு கொடுத்ததுடன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இரட்சிப்புக்கு உண்டதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என அப்போஸ்தலன் பவுல் நீங்களும் அறிவிப்பீர்களாக. உங்களுக்கு முன்னிருக்கிற பொறுப்புகளுக்கு நீங்கள் தகுதியுள்ளவரா என நீங்கள் நினைத்தால், நீங்கள் தைரியத்தை பெறுகிற அப்போஸ்தலின் பவுலின் மற்றொரு ஊக்குவிக்கும் உரையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இறுதியாக, சத்தியத்திற்கும் நீதிக்கும் தைரியமற்ற நின்ற அனுபவம் நூற்றாண்டு காலமாக தைரியத்தின் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு தைரியமான இளம் பெண்ணின் கதையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டின் எஸ்தர் கதை உங்களுக்கு அனைவருக்கு பரிச்சயமாயிருக்கும். அது பெற்றோர் மறித்து அந்த மூத்த ஒன்று விட்ட சகோதரனான மோர்கதேஹாவின் அவனது மனைவியாலும் வளர்க்கப்பட்ட ஒரு அழகான இளம் யூத பெண்ணின் உணர்த்துதலான குறிப்பாகும். பேரிசியாவின் ராஜாவிடம் மோர்தேகாய் வேலை செய்தான். ஒரு இராணிக்காக ராஜா தேடிக்கொண்டிருந்த போது அரமனைக்கு எஸ்தரை மோர்தேகாய் அழைத்து போய் அவள் ஒரு யூத பெண் என்பதை அறிவிக்காதிருக்க கற்பிக்கப்பட்டு அவள் ஒப்படைக்கப்பட்டாள். எல்லோரையும் விட ராஜாவுக்கு எஸ்தரை பிடித்து போய் எஸ்தரை அவனது இராணியாக்கினான். மோர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததால் இராஜாவின் உள்ள முற்றத்தில் பிரபுகளுக்கு மேலாக இருந்த ஆமான் மோர்தேகாயிடம் மிகுந்த கோபமாயிருந்தான். பழிவாங்குதலின் ராஜ்யத்தின் பகுதியில் ஒரு வித ஜனங்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பாய் இருந்தது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆனால் அளிக்கப்பட வேண்டும் என ஆமான் தந்திரமான வகையில் ராஜாவை ஒப்புக்கொள்ள வைத்தான். அந்த ஜனத்தின் பெயரை குறிப்பிடாமல் மோர்தேகாயை சேர்ந்து யூதர்களை அவன் குறிப்பிட்டான். இந்த காரியத்தை கையாள ராஜாவின் அனுமதியுடன் 12-ஆம் மாதம் 13-ஆம் தேதியில் சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நீர் மூலமாகவும் அவர்கள் அறிவித்து எல்லா பகுதிகளிலும் உள்ள ஆளுநர்களுக்கு ஆமாங்கள் கடிதங்களை அனுப்பினார்கள். யூதர்கள் எதிரான கட்டங்களை பற்றியும் ராஜாவினிடத்தில் அவள் போய் ஜனங்களுக்கு ராஜாவை வேண்டிக் கொள்ளும்படியும் ஒரு வேலைக்காரன் மூலமாக மோர்தேகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பினான். யாராவது அழைக்கப்படாமல் உள்முன்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பது சட்டத்துக்கு விரோதமானது. ஒருவன் பிழைக்கு படிக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டி விளை மரண தண்டனையாயிருக்கும் என மோர்தேகாய்க்கு நினைவுபடுத்தி முதலில் அவர் தயங்கினார். எஸ்தரின் தயத்திற்கு மோர்தேகாயின் பதில் நேரடியாக இருந்தது. இப்படியாக அவளுக்கு அவன் எழுதினான், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதான், மற்ற யூதர் தப்பு கூடாதிருக்க நீ தப்பு வா என்று நினைவு கொள்ளாதே. நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய்விட்டால் நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழுவீர்கள். பின்னர் அந்த தேடுதலின் கேள்வியை அவன் கேட்டான், உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அவனால் முடிந்த அளவு யூதரை எல்லாம் கூடிவர செய்து அவர்களை அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருக்க சொல்லுங்கள். அவளும் அவளது தாதிமாரும் அதே செய்வார்கள் என பதிலுக்கு மோர்தேயா எஸ்தர் சொன்னாள். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என அவள் அறிவித்தாள். எஸ்தர் அவளது தைரியத்தை கூடி சேர்ந்து சரியானத்திற்காக அசையாமல் உறுதியாக நின்றாள். சரீரத்திலும் உள்ளத்திலும் ஆவியிலும் ஆய்த்தப்பட்டு ராஜாவின் உள்ள முற்றத்தில் எஸ்தர் நின்றாள். ராஜா அவளை பார்த்தபோது தனது பொற்செங்கோலை நீட்டி அவளது விண்ணப்பம் எதுவானாலும் அதை அவன் நிறைவேற்றுவதற்காக ஆளுநரிடம் கூறினான். அவள் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு ராஜாவை அவள் அழைத்தாள். விருந்தின் போது தான் ஒரு யூத பெண் என்பதை தெரிவித்தாள். ராஜ்யத்திலுள்ள யூதர்கள் அனைவரையும் கொள்வதற்கான ஆமானின் தந்திர திட்டத்தை பற்றியும் அவள் தெரிவித்தாள். அவளையும் அவனது ஜனங்களையும் காப்பாற்ற எஸ்தரின் வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டது. உபவாசம் விசுவாசம் தைரியத்தால் எஸ்தர் ஒரு நாட்டை காப்பாற்றினாள். நீங்கள் நம்புகிறவர்களுக்காக எஸ்தரை போல உங்கள் உயிரையும் பணயம் வைக்க அநேகமாக நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். ஆயினும் சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் நீங்கள் உறுதியாய் நிற்கும் போது மகத்தான தைரியம் தேவையாயிருக்கிற சூழ்நிலைகளில் அநேகமாக உங்களை நீங்கள் காண்பீர்கள். மீண்டும் என் இனிய சகோதரிகளே, உலகத்தில் எப்போதுமே சவால்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்கிற அநேகமானவை இந்த காலத்திற்கு ஒப்பற்றதாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நமது பரலோக பிதாவின் பலமான சில பிள்ளைகளாயிருப்பதால் பூமிக்கு வருவதற்கு அவர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் இது இப்படிப்பட்ட காலம். அவரது உதவியுடன் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியம் வரும். சில சமயம் உலகம் இருளாக தோன்றினாலும் உங்கள் வழியை வழிகாட்ட ஒரு கலங்கரை விளக்காக சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்கு இருக்கும். மற்றவர்களின் நியாய தீர்ப்பத்திலிருந்து விலக்கி இருக்க தேவையான தைரியமும் கற்புடைமையாகவும் நற்குணமாயும் இருக்க தைரியமும் சத்தியத்திற்கும் நீதிக்கும் உறுதியாய் நிற்க தைரியமும் உங்களுக்கு இருக்க நான் கருத்தாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் எப்படி செய்வதால் நீங்கள் விசுவாசிகளின் மாதிரியாய் இருப்பீர்கள். அன்பாலும் சமானத்தாலும் மகிழ்ச்சியாலும் உங்கள் வாழ்க்கை நிரப்படும். எனது அன்பை இளம் சகோதரிகளை, இது இப்படியாயிருக்க நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.